அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் லேவியராமும் 11 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசைபோடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். கர்த்தரே அசுத்தம் எது சுத்தமானது எது என்பதை சொல்கிறார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை அவரே சொல்கிறார். எந்தெந்த மிருகங்களை சாப்பிடலாம் என்பதை குறித்து உபாகமம் 14 அதிகாரம் 6 வசனத்திலையும் நாம் பார்க்கலாம். இங்கே லேவியராமத்திலே அடிப்படை கொள்கைகளும் சுத்தமில்லாத சில மிருகங்களை குறித்த உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகத்திலே இது வலியுறுத்தப்படவில்லை, ஆனால் சுத்தமான மிருகங்களை குறித்த பட்டியலை அங்கே நாம் பார்க்கலாம். லேவியராமம் புசிக்கக்கூடாததை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறது, எதிர்மறையாய் சொல்கிறது. உபாகமத்திலே நேர்மறையாய் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஒரு கற்பனையா இல்லாவிட்டாலும் சுத்தமான மற்றும் அசுத்தமான காரியங்களை குறித்து தெளிவான வேறுபாடு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் சுக தேகிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். பெர்சிய தேசத்திலே மக்கள் சில மிருகங்கள் நல்ல கடவுளாலும் சில மிருகங்கள் கெட்ட கடவுளாலும் படைக்கப்பட்டன என்று கூறுவார்கள். தேவனே எல்லா மிருகங்களையும் உண்டாக்கினவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிங்கத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். இது யூதா கோத்திரத்தின் அடையாளமாயிருக்கிறது. இதனால்தான் இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். சிலர் கள்ள போதனைகளிலே உட்கொள்கிற ஆகாரத்திற்கும் ஆத்மாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் எந்த மிருகத்தை சாப்பிடுகிறார்களோ அந்த மிருகத்தின் குணநலன் அந்த மனிதனுக்கு வருகிறதில்லை. இது மூட நம்பிக்கையே. சைவ உணவை மட்டும் சாப்பிடுகிறவர்கள் மிருகத்தினுடைய உடலை மற்றவர்கள் சாப்பிடுகிறதனாலேதான் அவர்கள் கொடூரமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் சைவ உணவு எடுத்துக் கொள்கிறவர்களும் எல்லா மனிதர்களைப் போலவுமே பாவத்திலே விழுந்து போவதை நீங்கள் பார்க்கலாம். மற்ற தேசங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்தவர்களாக வைப்பதற்காக தேவன் செய்த திட்டங்களிலே ஒன்றுதான் இந்த சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம் தொடர்பானவை. இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன? இந்த மாம்சம் தொடர்பான எந்த சடங்குகளினாலும் எந்த விசேஷித்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லை. ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், ஒரு மாடு எப்படி அசை போடுகிறதோ அதேபோல நாமும் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 1:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். தியானம் பண்ணுவது விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. அதேபோல விசுவாசிகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனத்திலே, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி எனவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்கிறார். எபேசியர் நிருபத்திலேயே 5 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லும்பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:15 பார்த்தால், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்துள்ள பார்த்து என்று சொல்கிறார். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுதும் 2 கடிதத்திலே 3 அதிகாரம் 14-15 வசனங்களிலே, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபும் தனது நிருபத்திலே 1:22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை முறையானது கர்த்தருடைய வசனத்தோடு கட்டப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அடிக்கடி தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான ஒரு நடக்கையை கொடுக்க முடியும். வேதவசனத்தை முறையாக கற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசி அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பயிற்றுவிக்கும் பொழுது இந்த சமுதாயத்திலே தங்கள் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கர்த்தருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கூற முடியுமா? இதை குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். இன்று மக்கள் கிறிஸ்தவர்கள் விநியோகிக்கிற ஒற்றைத்தாள் பிரதிகளை பார்ப்பதை விட கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க விரும்புகிறார்கள். லேவியராமம் 11 அதிகாரம் 4-8 வசனங்களை பார்த்தால் இங்கே சுத்தமில்லாத மிருகங்களை குறித்து ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. இந்த மிருகங்களை குறித்து ஒருவேளை உங்களுக்கு கேள்விக்குறிகள் இருக்கலாம். தாவர வகைகளை உட்கொள்கிற மிருகங்களே அசைபோடும் பழக்கமுடையவை. எனவே மிருகங்களை உட்கொள்ளும் மிருகங்கள் விளக்கப்படுகிறது. தேவன் ஒட்டகத்தை சாப்பிடுவதை குறித்து எச்சரிக்கிறார். ஒருவேளை இதை யார் சாப்பிடப் போகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது பரிசேயர்கள் ஒன்றுமில்லாத காரியங்களை பெரிதுபடுத்தி முக்கியமான காரியங்களை விட்டுவிட்ட பொழுது கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள் என்று இயேசு அவர்களை குறித்து சொன்னது வேடிக்கையான ஒன்றாகவே இருக்கிறது இல்லையா? ஒட்டகம் பெரிய ஒரு மிருகம் மட்டுமல்ல, அது அசுத்தமான மிருகமாயும் இருக்கிறது. இன்றைக்கு சிலர் பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள், ஆனால் முயலை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. பன்றிகளுக்கு விரிகுழம்பு உண்டு, ஆனால் அவை அசை போடுகிறதில்லை. பன்றிகள் எப்பொழுதுமே சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும், ஆனால் அசை போடுகிறதில்லை. பன்றிகள் அசுத்தமான மிருகங்கள் வரிசையிலே இருக்கிறது. அவை சாப்பிடும் உணவுகளும் அசுத்தமானவையாயிருக்கிறது. இந்த அசுத்தமான மிருகங்கள் மறித்து போகும்பொழுது கூட அதை தொடக்கூடாது என்பதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இதில் ஆவிக்குரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது. பாவத்திலே வாழ்கிறவர்களோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்களாய் வாழும்பொழுது பாவம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும். அடுத்ததாக தண்ணீரிலே இருக்கும் சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9-12 வசனங்கள் வரை இதை பார்க்கலாம். இங்கே மீன் இனத்திலேயும் செதில்கள் இல்லாதது உட்கொள்ளப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் நீரில் வாழ்ந்தாலும் சரி, சுத்தமான நீரில் வாழ்ந்தாலும் சரி, தண்ணீரில் இருக்கும் ஊறும் பிராணிகள் அருவறுப்பானவை. இங்கே இந்த வேறுபாடு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதனாலே உதாரணங்கள் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியதரை கடலில் இருந்தும் கலிலேய கடலில் இருந்தும் யோர்தான் நதியில் இருந்தும் மீன்களை பெற்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆகாரமாய் இருந்தது. எருசலேமின் ஒரு வாசலுக்கு பெயரே மீன் வாசல். மத்தியதரை கடலில் இருந்து கொண்டுவரப்பட்ட மீன்கள் அங்கேதான் வந்தன. நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நெகேமியாவின் காலத்திலே இந்த இடத்திலேதான் பிரச்சனை வந்தது. காரணம் என்னவென்றால், ஓய்வு நாளிலே அவர்கள் மீன்களை வியாபாரத்திற்காக கொண்டு வந்தார்கள். இது குறித்து நெகேமியா 13:16-22 வசனங்களிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டை கவனமாய் கற்றுக்கொள்ளும் யாருமே மீன்பிடித்தல் அந்நாட்களிலே எவ்வளவு முக்கியமானதாய் இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக தனக்கு சீடர்களாய் இருக்கும்படி இயேசு அழைத்தவர்கள் மீன்பிடிக்கிறவர்கள்தான். அவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 13:47-50 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். அது நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் பிடிக்கிற ஒரு வலைக்கோப்பாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நல்ல மீன் எது, கெட்ட மீன் எது என்று எப்படி தீர்மானிப்பது? பெரிய மீன் நல்ல மீன், சிறிய மீன் கெட்ட மீன் அல்ல. அது லேவியராம பிரமாணத்தின்படியே சிறகும் செதில்களும் உள்ளவைகள் நல்லவை, சுத்தமானவை. பிரியமானவர்களே, அதேபோல ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவராலே உந்தி தள்ளப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டுதான் அதற்கான அடையாளங்கள். அவைதான் சிறகும் செதில்களும். லேவியராமம் 11:13-19 வசனங்களை பார்த்தால், தண்ணீரில் உள்ளவைகளிலே புசிக்கத்தகாதவைகளின் பட்டியலை பார்க்கிறோம். அவைகளின் மாம்சம் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக. மட்டுமல்ல, பறவைகளிலே அருவறுக்க வேண்டியவை குறித்து சொல்லும்பொழுது கழுகு, கருடன், கடலுராஞ்சி, பருந்து, காகம், தீக்குருவி, செண்பகம், ஆந்தை, நீர்க்காகம், கோட்டான், நாரை, கூலக்கடா, கொக்கு, ராஜாளி, வௌவால் என்ற ஒரு பெரிய பட்டியலை பார்க்கிறோம். பறவைகளை பொறுத்த மட்டிலேயும் மிருகங்களுக்கும் மீன்களுக்கும் கொடுக்கப்பட்டது போல குறிப்பான வேறுபாடுகள் சொல்லப்படவில்லை. ஆனால் கவனித்து பார்த்தால், அழுக்கான காரியங்களை, சுத்தமில்லாத காரியங்களை உட்கொள்ளும் அத்தனையையும் அருவறுக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிற பட்டியலிலே உள்ள சுத்தமில்லாத மிருகங்கள் எல்லாம் பாலஸ்தீன தேசத்திலே உள்ளவை. மட்டுமல்ல, மோசேயின் பிரமாணங்கள் குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கும் அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன தேசத்திலே தங்கியிருக்கிறவர்களுக்குமே நேரடியாக பொருத்தமானதாயிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிற சில பறவைகளுடைய பெயர்கள் நமக்கு வினோதமானவையாய் தெரிகின்றன. அவை எல்லாமே அசுத்தமான பறவைகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவைகள் எதை உட்கொள்கிறதோ அதன் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் சாப்பிடுவதோ சாப்பிடாமல் இருப்பதோ எந்த வேற்றுமையும் உண்டு பண்ணப் போகிறதில்லை. அதன் மாம்சம் நம்மை கர்த்தரிடத்திலே வழிநடத்தப் போகிறதில்லை. இங்கே குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகுத்து அறியும், வேறுபடுத்தி சிந்திப்பது என்றால் என்ன என்பதை குறித்த பாடம்தான் இது. சுத்தமானது எது, அசுத்தமானது எது என்பதை குறித்த தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த வேத பகுதி நமக்கும் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம் இதுதான். நம்முடைய வேலைகளை தெரிந்து கொள்ளும் பொழுதும், நம்முடைய குணநலனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை குறித்த தீர்மானம் எடுப்பதாயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு படிப்பதா வேண்டாமா என்பதை குறித்த தீர்மானம் எடுப்பதாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமான பாதைகளை நடக்கவா வேண்டாமா என்று தீர்மானிக்க வேண்டிய வேலையா இருந்தாலும் சரி, நாம் பகுத்தறிந்து தீர்மானிக்கக்கூடிய ஞானமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். எலியாவினுடைய அனுபவத்தை குறித்தும் இங்கே நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். எலியா காகங்களை போஷிக்கவில்லை, காகங்களால் போஷிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை இது அவரை தாழ்மைப்படுத்தும் அனுபவம்தான். இருந்தாலும் கர்த்தரே எலியாவை வழி நடத்தினார். லேவியராமம் 11:20-23 வசனங்களை பாருங்கள். சில வெட்டுக்கிளி ஜாதிகள் பரிசுத்தமானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனும் வெட்டுக்கிளியையும் தேனையுமே தனது உணவாக கொண்டார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, வசனங்கள் 24-28 வரை பார்த்தால் கர்த்தர் அருவருக்கிற பறவைகளிலே நாலு காலால் நடமாடுகிற யாவும் அருவறுப்பானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த அதன் சரீரமாயிருந்தாலும் சரி, அந்த சரீரத்தை சுமந்தாலும் சரி, சாயங்காலம் மட்டும் தீட்டு வஸ்திரம் துவைக்கப்பட வேண்டும் என்றும் பார்க்கிறோம். அதேபோல வெறி குழம்புகள் இல்லாத அசைபோடாமல் இருக்கிற மிருகங்கள் அருவறுப்பானவை, அதை தொடுகிறவனும் தீட்டுப்பட்டவன். மட்டுமல்ல, நான்கு கால்களால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் அசுத்தமாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் செத்துப்போன உடலை சுமந்தவனும் வஸ்திரத்தை துவைக்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் அவனும் தீட்டுப்பட்டு இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அசுத்தமான மிருகங்களை புசிக்கக்கூடாது என்று மட்டும் கட்டளை பெறவில்லை, செத்துப்போன அசுத்தமான மிருகத்தையும் தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடுவதனாலே வரக்கூடிய வியாதி பரவும் தன்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்ப வந்த பிறகும் தேவன் கற்றுக் கொடுக்கும் சத்தியத்திற்கான அடிப்படை கொள்கை இதிலே இருக்கிறது. இதை குறித்து ஆகாய 2:11-13 வசனங்களிலேயும் பார்க்கலாம். இங்கே மிக முக்கியமான சத்தியம் சொல்லப்படுகிறது. சுத்தம் அல்லது பரிசுத்தமானது தொடுவதனாலே கடத்தப்படுகிறதில்லை, அதற்கு எதிர்மாறாக அழுக்கு பாவம் அசுத்தம் தொடுவதனாலே தொடர்பு கொண்டிருப்பதனாலே கடத்தப்படுகிறதாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அசுத்தமான ஒன்றை ஒரு பரிசுத்தமான காரியம் தொடும்பொழுது அது பரிசுத்தமடைகிறதில்லை, ஆனால் அசுத்தமான காரியங்கள் பரிசுத்தமான காரியங்களை கெடுத்து போட முடியும். ஒரு துன்மார்க்கன் தேவனுக்கு பிரியமான நீதியான காரியங்களை செய்ய முடியாது, அநீதியிலிருந்து நீதியை பிறப்பிக்க முடியாது. இது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உண்மையானதாயிருக்கிறது. ஒரு தொட்டி நிறைய அழுக்கு தண்ணீர் இருக்குமென்றால் அங்கே கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றினால் அது முழுவதும் நல்ல தண்ணீராக மாறாது. ஆனால் சுத்தமான ஒரு தொட்டி தண்ணீரையும் ஒரு துளி அழுக்கு தண்ணீர் அழுக்கு நிறைந்ததாக்கிவிடும். சிக்கன் பாக்ஸ் அல்லது சின்ன அம்மன் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வியாதி இருக்கும் ஒரு சிறுவன் சுத்தமாயிருக்கிற ஒரு சிறுவனோடு தொடர்பு கொள்வதனாலே இவன் சுத்தமாகி விடுவதில்லை. அதற்கு மாறாக சுத்தமான பையன் நெருக்கமாக பழகுவதனாலே இவனுக்கு அந்த வியாதி வந்துவிடும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் உலகத்தோடு உழன்று கொண்டு பாவத்தோடு விளையாடிக் கொண்டு அதனால் கரைபடாமல் இருக்க முடியாது. சிலர் நினைக்கிறார்கள், கர்த்தரை விட்டு தூரமாயிருக்கிறவர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவதற்கு எந்த இடத்திற்கும் போகலாம், எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு இதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. யூதா 23 வசனம் பாருங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாவத்தோடு கலப்பது பயங்கரமான ஒரு தவறு. தொற்று வியாதியாகிய பாவத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ரோட்டிலே செல்லும் ஒரு இஸ்ரவேலன் ஒரு மரித்து போன நாயையோ கரடியையோ பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தெரியாமல் அதை தொட்டுவிட்டால் துணிகளை துவைக்க வேண்டும், மாலை வரை அவன் தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். அருமையானவர்களே, இது பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் ஏசு கிறிஸ்துவின் மீட்பின் செயலினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை அவன் தரித்தவனாயிருக்கிறான். ஆனாலும் இந்த உலகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது பாவக்கரை படியக்கூடும். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரிலேயும் அந்த பழைய சுபாவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய இந்த சரீரத்தை மரணத்திற்குள்ளாக நாம் ஒப்படைக்கும் வரை பாவத்தின் பிரசன்னத்தை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. லேவியராமம் 11:29-31 வசனங்கள் வரை பாருங்கள். இந்த பகுதியிலே தரையிலே ஊறுகிற பிராணிகளிலே அசுத்தமானவைகள் எவை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இவை நிலத்திலும் நிலத்திற்கு அடியிலும் வாழ்கிறவை. இந்த சிறிய பூச்சிகளின் செத்துப்போன சரீரமும் செத்துப்போன யானையின் சரீரத்தைப் போலவே தீட்டுள்ளதாயிருக்கிறது. இது எதை நமக்கு சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய பார்வையிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்று எதுவுமே இல்லை. இது சிறிய பாவம்தானே என்று நாம் தொடராமல் அதையும் பரிபூர்ணமாய் விட்டுவிட எதிர்பார்க்கப்படுகிறோம். வசனங்கள் 32-36 வரை உள்ள பகுதியிலே அந்த தீட்டான மிருகங்கள் மண்பாண்டத்திலே விழுந்தால் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜந்து தண்ணீரில் விழுந்து தண்ணீர் போஜன பதார்த்தத்திலே பட்டால் அதுவும் தீட்டுப்பட்டதாயிருக்கும். மண்பாண்டமாயிருந்தால் உடைக்க வேண்டும், மரப்பாத்திரமாயிருந்தால் தண்ணீரிலே போட்டு அதை கழுவ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீர் ஊற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகளிலுள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சமையல் அறையில் இருக்கும் பாத்திரங்களை குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். கவனித்தீர்களா, உணவுப் பொருட்களையும் உணவையும் குறித்து கூட எவ்வளவு நாம் சுத்தமானவர்களாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். இங்கே பரிசுத்தத்தை குறித்து ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு பாத்திரமும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டதாயிருக்கிறது. அது எப்பொழுதும் தொடர்ந்து பரிசுத்தமாயிருக்க வேண்டும். மோசேயினுடைய பிரமாணத்திலே தெய்வ பக்திக்கு அடுத்ததாக சுத்தம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. சின்ன சின்ன குறிப்புகள் முதற்கொண்டு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஜனங்களை இவ்வாறு அழுக்குகள், பாவ அழுக்குகள் வராதபடி காப்பதை குறித்து பொறுப்புள்ளவராய் கருத்துள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராயிருக்கிறார் என்பது எத்தனை மேன்மையான ஒரு சத்தியம் இல்லையா? எந்த ஒரு பாவியை தொட்டாலும், வியாதியஸ்தரை தொட்டாலும், குஷ்டரோகியை தொட்டாலும் அவர் தீட்டுப்படப் போகிறதில்லை. யோவான் 4:14 நாம் பார்க்கும்பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்லுகிறார். யோவான் 7:37-38 வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். சரி, லேவியராம 11:37-38 பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது நாம் சமையலறையை விட்டு வெளியிலே வயலிலே உணவு பயிரிடப்படும் இடத்திற்கு வருகிறோம். காய்ந்து போயிருக்கிற விதையானது தீட்டுப்படுகிறதில்லை, ஆனால் அது தண்ணீர் ஊற்றி ஈரமாயிருக்கும்பொழுது அதன் மேலே இந்த தீட்டான காரியங்கள் பட்டால் அது தீட்டுப்படும். எபேசியர் 6:11 பார்க்க வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்வதற்காக சகல சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும். லேவியராமும் 11:39 பாருங்கள். உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஒரு சுத்தமான மிருகம் மறித்து போய்விட்டாலும் அல்லது வியாதியோடு இருந்தாலும் அது அசுத்தமானதாயிருக்கிறது. மல்கியா 1:8 தேவன் எந்த முடமான வியாதியுமான மிருகங்களும் பலியிட கொண்டு வரப்படக்கூடாது என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். உதவாக்கரை என்று போடப்பட்டதோ, சிறந்ததற்கு அடுத்த ஸ்தானத்திலே உள்ளதையோ தேவன் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சுத்தமானது அசுத்தமானது என்பதை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதி எது, அநீதி எது என்பதை பகுத்தறியும் அறிவு நமக்கு தேவை. சுத்தமான காரியங்கள் எவை, அசுத்தமான காரியங்கள் எவை என்பதை குறித்தும் தெளிவான அறிவுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறபடினால் சரியான காரியத்தை, நன்மையான காரியத்தை, சுத்தமான காரியத்தை, நீதியான காரியத்தை தெரிந்தெடுப்பதற்கு நமக்கு மன தைரியமும் உறுதியான மனப்பக்குவமும் தேவை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற மன உறுதி இருக்கும்பொழுதுதான் தவறான அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும்பொழுது அதை தெரிந்து கொள்ளாமல் உதறித்தள்ள, ஒதுக்கி போட நம்மால் முடியும். பரிசுத்த ஆவியினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக வாழும்பொழுதுதான் நாம் தீட்டுப்படாதபடி, கரைபடாதபடி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்கிற சூழ்நிலைகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே அசுத்தமான காரியங்கள் இருக்கும் என்றால் அந்த காரியங்களினாலே உம்முடைய பிள்ளைகள் தீட்டுப்பட்டு விடாதபடி, தாங்கள் கரைப்பட்டு விடாதபடி தங்களை காத்துக்கொள்ள தேவையான ஞான இருதயத்தையும் தெளிந்த புத்தியையும் விழிப்புணர்வையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது எதையாவது குறித்து தீர்மானம் செய்ய வேண்டிய நேரத்திலே, தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்று சொன்னால், சரியான காரியத்தை தெரிந்தெடுப்பு செய்ய உம்முடைய ஆவியானவரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த ஒரு அழுத்தத்தினாலோ மற்றவருடைய தூண்டுதலினாலோ தவறான காரியங்களை தெரிந்து கொள்ளாதபடி உம்மிலே உறுதியாய் தெளிந்த புத்தியோடு சரியான காரியத்தை பரிசுத்தமான காரியத்தையே தெரிந்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31.